நேயர்களே, நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் வானொலியின் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 எனும் பண்பலை வரிசையிலும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலங்களும் ஓயாது உலக தமிழ் உறவுகளுடன் உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் வானொலியிலும் நிகழ்ச்சிகளை கேட்டனுபவிக்க செவிசாய்த்து காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாத முழக்கமாய் தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி.
வணக்கம் நேர்களே, இன்று 18 செப்டம்பர் மாதம் 2020 வெள்ளிக்கிழமை, தமிழுக்கு புரட்டாசி 2, மொஹரம் 29. இன்றைய நாள் எல்லோருக்கும் புதுப்பொழிவுடன் நல்லதொரு நாளாக அமையட்டும் என இறைவனை வேண்டிக் கொண்டு எமது சங்கநாதத்துக்கு வளமை போல் பிரபல சமூக சேவையாளருமான திரு மேவின் கொன்சென்ட்ரேன் அவர்களின் திருக்குறள் அமுதுடன் ஆரம்பிப்போம்.
இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 11வது அதிகாரமான செய் நன்றி அறிதல் என்னும் அதிகாரத்தின் 1வது குறள், 101வது குறள், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. தான் முன்னதாக எந்தவித உதவியும் செய்யாதிருக்கவும் தனக்கு ஒருவர் உதவி செய்வாராயின் அவ்வுதவிக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது. காரணமின்றியும் செய்யும் உதவிகள் ஒப்பற்றவை. துன்பப்படும் போது என்ன எண்ணுகிறோம்? யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்றுதானே. இது வாழ்க்கையில் இயற்கை. நமது வலிமையை, திறமையை, அறிவை எல்லாவற்றையும் விட பணவசதியை மீறி நிறைவேற்றியாக வேண்டிய பணிகள் நாம் நினையாமலே வந்து சேர்கின்றன. ஒன்றை நினைக்கின் அது ஒளிந்திட்டு ஒன்று ஆகும், ஒன்றை நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும் என்றார் ஔவை. நெருக்கடியின் மோதலை சமாளித்து விட்டால் பின்பு நம் வலிமையை பெருக்கி பணிகளை துன்பமில்லாமல் செய்து விடலாம். இத்தகைய சமயத்தில் யார் உதவி செய்வார்? உறவினர் செய்யலாம், நண்பர் செய்யலாம், மேலதிகாரி செய்யலாம். இவர்கள் நமக்கு உதவி செய்வதற்கு காரணம் இருக்கிறது. உறவினர் நாம் உதவி இருந்தால் இப்போது உதவுவார்கள் அல்லது பின்பு நாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இது உரிமை தொடர்பு. நண்பர்களுக்கு நட்பு தொடர்பு. மேலதிகாரிகள் பின்பு நாம் பயன்படுவோம் என்று எண்ணி உதவி செய்வர். எந்த வகையிலும் தொடர்பில்லாதவர் நமக்கு உதவி செய்தால் மனிதாபிமானத்தால் செய்கிறார் என்ற பொருள், சமுதாய உணர்வுடன் செய்கிறார் என்ற பொருள். அந்த உதவிக்கு ஈடாக நாம் திருப்பி எதை செய்தாலும் அது சிறியதாகவே இருக்கும். மண்ணுலக வாழ்வை அல்லது விண்ணுலக வாழ்வை கொடுக்க முடிந்து கொடுத்தாலும் சிறியதாகவே இருக்கும். எந்த வகையிலும் தொடர்பில்லாதவர் நமக்கு உதவி செய்தால் மனிதாபிமானத்தால் செய்கிறார் என்ற பொருள், சமுதாய உணர்வுடன் செய்கிறார் என்ற பொருள். அந்த உதவிக்கு ஈடாக நாம் திருப்பி எதை செய்தாலும் அது சிறியதாகவே இருக்கும். மண்ணுலக வாழ்வை அல்லது விண்ணுலக வாழ்வை கொடுக்க முடிந்து கொடுத்தாலும் சிறியதாகவே இருக்கும். காலத்தில் உதவி செய்ததால் அந்த உதவி மதிப்பு வாய்ந்தது. மேலும் தொடர்பில்லாதவர் நம்மிடம் கைமாறாக இதையும் எதிர்பாராமல் செய்தார் என்றால் அதற்கு எதுவும் இணையில்லை. ஆகவே நாம் என்றும் அவருக்கு நன்றி உடையவராக இருக்க வேண்டும் என்று சொல்லவும் வேண்டுமா? செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதே. இதுவரையில் சிந்திக்கும் வேளையில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 11வது அதிகாரமாக செய் நன்றி அறிதல் என்னும் அதிகாரத்தின் 1வது குறள், 101வது குறள், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதே.
அதனைத் தொடர்ந்து தொடர்வது நச்சிந்தனை. வழங்குபவர் ராதாகிருஷ்ணா பரமேஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
வானலையில் தவழ்ந்து வரும் வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும் அன்புசால் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு இனிய காலை பொழுதில் சில நிமிடங்கள் உங்களுடன் இணைந்திருப்பது இன்பமளிக்கிறது. மனிதர்களாகிய எங்கள் வாழ்க்கையில் அனுபவமே சிறந்த ஆசான் என்பதை விளக்க ஒரு சிறு கதை கேட்டு அதன்பின் சிந்திக்கலாம் வாருங்கள் நேயர்களே. பார்வையற்ற இளைஞன் ஒருவனை சிலர் துறவி ஒருவரிடம் அழைத்து வந்து, இந்த இளைஞன் வெளிச்சத்தை பற்றி எவ்வளவு சொன்னாலும் நம்ப மறுக்கிறான் என்று கூறினர். அப்போது பார்வையற்ற இளைஞன், வெளிச்சத்தை நான் தொட்டு பார்க்க வேண்டும், சுவைத்து பார்க்க வேண்டும், அதன் வாசனையோ அல்லது ஓசையையோ நான் உணர வேண்டும். இவை எதுவும் இல்லாத வெளிச்சம் என்ற ஒன்று இருப்பதை நான் எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் என்றான். அவனுடன் வந்தவர்கள் துறவியிடம், நீங்கள்தான் வெளிச்சம் உண்டு என்பதை அவன் நம்பும்படி செய்ய வேண்டும் என்று கூறினர். அதற்கு துறவி, அவன் உணர முடியாத ஒன்றை அவனை நம்ப வைக்கும் செயலை நான் செய்ய மாட்டேன். இப்போது அவனுக்கு தேவை பார்வை, வெளிச்சம் பற்றிய விளக்கம் அல்ல. அவனுக்கு பார்வை வந்துவிட்டால் விளக்கம் தேவைப்படாது. அவனை தகுந்த மருத்துவரிடம் அழைத்து சென்று பார்வை கிடைக்கச் செய்யுங்கள் என்று கூறி அனுப்பினார். அவர் கூறியதை ஏற்று பார்வையற்ற இளைஞனை மருத்துவரிடம் அழைத்து சென்று சிகிச்சை அளித்து பார்வை கிடைத்தது. உடனே அந்த இளைஞன் துறவியிடம் ஓடி வந்து வெளிச்சம் இருக்கிறது என்று கூறினார். உடனே துறவி, வெளிச்சம் இருக்கிறது என்று அவர்கள் கூறிய போது ஏன் நம்ப மறுத்து விட்டாய் என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், கண்டறியாத என்னால் எவ்வாறு வெளிச்சத்தை உணர முடியும்? அவர்கள் சொன்னதை அப்படியே நான் ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்னும் நான் கண்டறியாதவனாகவே இருந்திருப்பேன் என்றான். அனுபவத்தால் உணர வேண்டிய ஒன்றை 1000 தத்துவ ஞானிகளாலும் உணர வைக்க முடியாது என்பதை துறவி இந்த நிகழ்ச்சியின் மூலம் சீடர்களுக்கு புரிய வைத்தார். ஆம் நேயர்களே, அனுபவமே சிறந்த ஆசான். அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்றுத்தரும். எங்கு வேலை பார்த்தாலும் அதை வேலையாக கருதாமல் அதை ஒரு அனுபவமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக நினைத்து அதில் ஈடுபாடு காட்ட வேண்டும். இந்த அனுபவ பாடம்தான் மனிதர்கள் உயர்வதற்கான தாரக மந்திரம். நெருப்பு சுடும் என்பதும் நீர் குளிரும் என்பதும் நம் அனுபவங்கள் மூலமாக கற்றுக்கொண்டவைதானே. பக்கம் பக்கமாக படித்த பாடங்கள் கூட மறந்து போகலாம், ஆனால் பசுமரத்தாணி போல மனதில் படிந்த அனுபவங்கள் மறக்காது. நன்றி, வணக்கம்.
நேர்களே, தொடர்ந்து வருவது மியன்மரின் தமிழர்களும். கடந்த வார தொடர்ச்சி வழங்குபவர் சிட்னியில் இருந்து பிரபல எழுத்தாளர் மாத்தலை சோமு ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா.
வணக்கம். நியூசிலாந்தின் கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கும் வணக்கம். மியன்மார் என்கிற பர்மா தமிழர் குடியேற்றம் அங்கம் 8. சென்ற வாரம் பர்மா வரையிலான ரயில் பாதை போட்டதில் 150,000 மேற்பட்ட தமிழர்கள் செத்ததை கூறியிருந்தேன். வேரி டன்லோப் என்பவர் எழுதிய த வார் டைரிஸ் என்ற புத்தகத்தில் ஜாவா என்ற பர்மா தாய்லாந்து ரயில்வே குறித்த தகவல்கள் நிறைய இருக்கின்றன. அதில் ரயில் பாதை வேலைக்கு பிடித்து கொண்டு போய் முகாமில் அடைத்து வைத்து வேலை வாங்கியதையும், இந்திய முகாமில் ஒவ்வொரு நாளும் செத்த தமிழர்களை கொண்டு போய் அவர்கள் எரித்ததையும் எழுதியுள்ளார். அவரின் தகவலின்படி ஒவ்வொரு நாளும் 20 மேற்பட்ட தமிழர்கள் பல்வேறு நோய்களால் கொல்லப்பட்டு அவர்களை ஜப்பானியர்கள் எரித்திருக்கிறார்கள். இந்த சம்பவங்களை மலேசிய கவிஞர் ஒருவர் கவிதையாக வடித்துள்ளார். அக்கவிதை இதோ. வாராண்டி வாராண்டி சப்பாந்தொர, வரகரிசி கூழுக்கு பரதேசியா மாத்தனாண்டி, போனாண்டி போனாண்டி பரங்கி தொர, போக விட்டு வந்தாண்டி சப்பாந்தொர, சியாமுக்கு ஏத்தி போய் சீரழிய வச்சாண்டி, வாழத்தார நோட்டெல்லாம் வதவழிய வச்சாண்டி, சுண்ணாம்பு சோத்த போட்டு புண்ணாக்கி போனாண்டி, 3¾ வருஷத்துல முக்காடும் போட்டாண்டி என்று அந்த கவிதையிலே மிக அற்புதமாக அவர் கூறியிருக்கிறார். லட்சக்கணக்கான மக்களை பலிகொண்டு கட்டப்பட்டதால் பிற்பாடு அதற்கு மரண ரயில்வே என்ற பெயரும் வந்தது. இந்த கண்ணீர் கதையை த பிரிட்ஜ் ஆன் த ரிவர் குவாய் என்ற பெயரில் திரைப்படம் எடுத்த அமெரிக்கர் டேவிட் லீன் 2,00,000 மேற்பட்ட தமிழர்கள் செத்ததை சொல்லவே இல்லை. மேலும் இப்படம் இலங்கையில் மாதிரி பாலம் அமைத்து படமாக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த பாலத்தை பேங்காக் அருகில் இருக்கும் காஞ்சனபுரி என்ற நகரத்தில் பார்க்க முடியும். அங்கு இந்த பாலத்தில் உயிர்ந்தவர்களின் கல்லறைகள் இருக்கின்றன, ஆனால் செத்த தமிழர்களின் ஒரு சமாதி கூட அங்கு இல்லை. ஜப்பானியரின் ரயில் பாதை பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போதே நேதாஜி மலாயாக்குள் வந்துவிட்டார். அதன் பிறகுதான் அந்த ரயில் பாதை பணியில் ஜப்பானியர்கள் தமிழ் மக்கள் படும் துன்பங்களை அவருக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். இயல்பாகவே மக்களின் நலனில் அக்கறை கொண்ட நேதாஜி உடனே அங்கு தமிழரிடையே பிரபலமாக இருந்த ராமகிருஷ்ண மடத்தைச் சேர்ந்த யாழ்ப்பாண தமிழரான பிரம்மச்சாரி கைலாசம் என்பவரிடம் ஜப்பானியரிடம் அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தி ரயில்வே பணிக்கு தமிழர்களை படித்து செல்வதை நிறுத்தியதோடு பணியில் ஈடுபட்டிருந்த தமிழர்களையும் மீட்டுக் கொண்டு வந்துள்ளார்கள். நேதாஜி அவர்கள் ரங்கோனில் இருந்தபோது பிரம்மச்சாரி கைலாசம் அடிக்கடி அவரோடு கடிதத் தொடர்பு கொண்டிருக்கிறார். அவருக்கு பதில் கடிதம் எழுதிய நேதாஜி மதிப்புக்குரிய பிரம்மச்சாரிஜி என்று குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழரான பிரம்மச்சாரி கைலாசம் என்பவர் மலாயா சிங்கப்பூரில் உள்ள ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் சேவை செய்தவர். போர்க்காலத்திற்கு முன்னும் பின்னும் மலாயா சிங்கப்பூர் மக்களிடையே செல்வாக்குடன் திகழ்ந்தவர். நேதாஜி மலாய் வந்ததும் அவருக்கு அறிமுகமாகி ஐஎன்ஏ படைப்பிரிவைச் சேர்ந்த பாலசேனா இளைஞர் அணியை நல்வழிப்படுத்த உதவியவர். நேதாஜி நம்பிக்கைக்கும் உயர் மதிப்புக்கும் உற்ற நட்பிற்கும் உகந்தவராகி மக்களுக்கான பணிகளை செய்து வந்தார். நேதாஜி மலாயாவுக்கு வருவதற்கு முன்னர் பிரிட்டிஷார் ஒருமுறை இவரை பிடித்து காவலில் வைத்து பின்னர் விடுதலை செய்து விட்டனர். இன்னும் சொல்லப்போனால் மலாயாவுக்கும் பர்மாவுக்கும் தாய்லாந்து வழியாக போடப்பட்ட மரண ரயில்வே பணிகளுக்காக ஜப்பானியர்கள் பிடித்து செல்லப்பட்ட 100,000 தமிழர்களில் அங்கு மடிந்து போய் வீதமாயிருந்த 40,000 தமிழர்களையும் ஜப்பானியரிடம் பேசி மீட்டுக் கொண்டு வர நேதாஜியின் தூதராக சென்று மீட்டுக் கொண்டு வந்தவர் இந்த பிரம்மச்சாரி கைலாசம். பிரம்மச்சாரி கைலாசம் போகவில்லை என்றால் மீதம் இருந்த 40,000 தமிழர்களும் அந்த மரண ரயில் பாதையில் மடிந்திருப்பார்கள். நேதாஜி பர்மாவுக்கு வந்த பின் பிரம்மச்சாரி நேதாஜியும் அடிக்கடி கடித தொடர்புடன் இருந்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. 13/3/1944 தேதியிட்டு ரங்கோனிலிருந்து நேதாஜி அவர்கள் மலாயாவில் இருந்து சுவாமி பிரம்மச்சாரிக்கு கீழ்கண்ட கடிதத்தை எழுதுகிறார். மதிப்புக்குரிய பிரம்மச்சாரிஜி, உங்கள் கடிதங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன். மொத்தம் 7 கடிதங்கள் என்று நினைக்கிறேன். பேரன்பு கொண்டு என் எதிர்காலத்தில் நீங்கள் அதிக சிரத்தை எடுத்திருக்கிறீர்கள். எனது மரியாதைக்கான பிரணாமத்தை சுவாமிஜிக்கு கூறுங்கள். நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இங்கு வேலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இரவு பகலாக வேலை செய்யும் என்னால் அவற்றை சமாளிக்க முடியவில்லை. சியோனுக்கு, அதாவது சிங்கப்பூருக்கு வர ஆவல் கொண்டிருந்தேன். அது கடைசி நேரத்தில் கைகூடாமல் போய்விட்டது. நிலைமை நமக்கு வெகு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால் தான் நான் இங்கிருந்து வெளியே கிளம்பவில்லை. எனக்கு உபயோகப்படும் என நீங்கள் கருதும் புத்தகங்களை தயவு செய்து அனுப்பி வையுங்கள். சுவாமிஜி, நீங்கள் இருவரும் சௌக்கியமாக இருப்பதை இக்கடிதம் காணும் என நம்புகிறேன். ஜெய் என் சுபாஷ் சந்திர போஸ் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார். அதே போல் இன்னொரு கடிதம், மதிப்புக்குரிய பிரம்மச்சாரிஜி, உங்கள் அன்பான மார்ச் 7 கடிதத்திற்கும் லெப்டினல் கர்னல் சட்டர்ஜி மூலம் கொடுத்து அனுப்பிய நூலுக்கும் எனது வந்தனங்கள். எனக்கு அனுப்ப வேண்டிய கடிதம் இருந்தால் லெப்டினல் அழகப்பனாவது அல்லது பின்னணி தலைமை காரியாலயத்துக்கு அதிகாரியாக இருப்பவரிடமாவது அதை தயவு செய்து கொடுங்கள். இங்கு எங்கள் வேலைகள் பயங்கரமான துரிதத்தில் நடக்கின்றன. நிலைமைகளும் தீவிரமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. எனது ஆழ்ந்த பிரணாமத்தை சுவாமிஜிக்கு கூறுங்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படிக்கு சுபாஷ் சந்திர போஸ் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார். இத்துடன் அங்கம் 8 முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
துயர் பகிர்வு. தாயகத்தின் கொக்குவில் ஐயனார் கோவிலடைய பிறப்பிடமாகவும் நியூசிலாந்து ஆக்லாந்தை பதிவிடமாகவும் கொண்ட திருமதி தனேஸ்வரி ராஜசுந்தரம் அவர்கள் கடந்த 13/9 ஞாயிறன்று இறைபதம் அடைந்து விட்டார். அன்னார் காலம் சென்ற கார்த்திகேசி வீரவாகு ராசம்மா தம்பதிகளின் அன்பு மகளும், காலம் சென்ற பொன்னுசாமி ராசசுந்தரத்தின் பாசமுள்ள துணைவியும், அஞ்சனி நியூசிலாந்து, ரவீந்திரன் ஆஸ்திரேலியா ஆகியோரின் அன்பு தாயாரும், குணதாஸ் நியூசிலாந்து, பிரபா ஆஸ்திரேலியா ஆகியோரின் பாசமுள்ள மாமியாரும், பிரதீபன், விசாலி, நிவேனா ஆகியோரின் அன்புக்குரிய பேத்தியும், சிவராசா, காலம் சென்ற நாகேஸ்வரி, மகேஸ்வரி, தனலட்சுமி, மகாராஜா, கனகராஜா, துரராஜா ஆகியோரின் பாசமுள்ள சகோதரியும் ஆவர். அன்னாரின் பூதவுடல் கடந்த 15/9 செவ்வாயன்று காலை இலக்கம் 135 வெலிங்டன் ஸ்ட்ரீட் காவிக் மலர்ச்சாலையில் மரியாதை அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு புண்ணியஸ்தான கிரியைகள் நடத்தப்பட்டு பிற்பகல் 3 மணியளவில் பெப்பட்டேட்டோ புகுனி வீதி மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது என்பதை மிக்க கனத்த மனதுடன் அறிய தருகின்றார்கள் அன்னாரை இழந்து தனிக்கும் குடும்பத்தினர். மேலதிக தகவல்களுக்கு மருமகன் குணதாஸ் 02/11/3954/4 மற்றுமோர் துயர் பகிர்வு. திருமதி தங்கமுத்து மயில்வாகனம் அவர்கள் இறைவதம் அடைந்து விட்டார். வடமராட்சி மருதங்கணிய புறப்படமாகவும் நியூசிலாந்தை பதிவிடமாகவும் கொண்டவரும் திருமதி தங்கமுத்து மயில்வாகனம் அவர்கள் கடந்த 13ஆம் தேதி ஞாயிறன்று இயற்கை எய்திவிட்டார். அன்னார் காலம் சென்ற வடிவேலு ரத்தினம் தம்பதிகளின் அன்பு மகளும், காலம் சென்ற சுப்பையா மயில்வாகனம் அவர்களின் பாசமுள்ள மனைவியும், கருவல் தம்பி தவமணி, காலம் சென்ற சின்னத்தம்பி ஆகியோரின் சகோதரியும், திருநீல சோதி ஓய்வு பெற்ற சுகாதார உத்தியோகத்தை திருவோணமலை, லட்சுமி சோதி ஜெயந்தி மருத்துவமனை வவுனியா, வனிதாமணி பருத்தித்துறை, மங்களேஸ்வரி கனடா, காலம் சென்ற ஆனந்தலேகா, நிர்மலா நியூசிலாந்து, தேவராணி லண்டன், காலம் சென்ற கல்பனா நாகரஞ்சனி லண்டன், வாமதேவா நியூசிலாந்து, கமலரூபி லண்டன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும், ஜெயம் சபாபதி ஓய்வு பெற்ற உதவி கல்வி பணிப்பாளர் முல்லைத்தீவு மாவட்டம், காலம் சென்ற தவராசா வேலாயுதம் பருத்தித்துறை, கணேசலிங்கம் கனடா, மகேந்திரன் பொறியாளர் பருத்தித்துறை, பாலராஜ் நியூசிலாந்து, ஜனக கேவா வித்தாரண லண்டன், மதிவாணன் லண்டன், சார்ல்ஸ் லண்டன், அருளினி நியூசிலாந்து, கமலரூபி லண்டன் ஆகியோரின் பாசமுள்ள மாமியாரும் ஆவர். அன்னாரின் ஈமைக்கிரியர்கள் கடந்த 16ஆம் தேதி புதனன்று 3:30 மணியளவில் ஹெண்டர்சன் யூனிவர்சல் டிரைவ் மயானத்தில் ஈமைக்கிரியர்களுடன் தகனம் செய்யப்பட்டுள்ள என்பதை உற்றார் உறவினர் நண்பர் அனைவருக்கும் மிகுந்த கனத்த மனதுடன் அறியத் தருகின்றார்கள். மகள் நிர்மலா, அலைபேசி இலக்கம் 02-11-04-7-1-8, மகன் வாமதேவா இலக்கம் 02-19-5-1-9-7-8. நேர்களே, புலம்பெயர்ந்து வாழும் குடும்பங்களில் தனிமையில் தவிக்கும் சில பெண்களின் உள்ள குமுறல்களை கவிதை நாடகமாக படம் பிடித்து காட்டுகின்றார் சங்கநாதத்தின் ஆஸ்தான கவிஞர் இளம்பிறை பாலச்சந்திரன் அவர்கள். இணைந்து நிற்பவர் திருமதி ராஜீவ் பாலச்சந்திரன் அவர்கள். இதோ தனிமை, குமுறலின் சமாளிப்பும்.
கலை இலக்கியப்பட்ட சங்கநாத நேயர்களுக்கு அன்பு கனிந்த வணக்கம். கவிதை நாடகம் புலம்பெயர்ந்து வந்த புது பெண்ணின் தனிமை. அத்தான், வந்து ஒரு வருடம் யுகமாய் தெரிகிறது, நின்ற குளிர் இன்னும் நிலையாக நிற்கிறது, நாளும் தனிமை நன்றாய் சுடுகிறது, ஊருக்கு போவோமா, உறவுகளை சேருவோமா, வேலைகளா இல்லை வயல் செய்து வாழ்ந்திடலாம், நம்ம கல்லு வீடு இருக்கு, 40 ஏக்கர் நிலம் இருக்கு, மாடு கண்டு தான் இருக்கு, மாமன் மாமி கையிருக்கு, நாடு விட்டு நாடு வந்து நடுங்க வேண்டியதாயிருக்கு.
அன்பேனி கற்பவதி, அங்கெங்கும் போகாதே, என்ன குறை உனக்கு, இங்கு நல்ல வீடு இருக்கு, கார் இருக்கு, காசு இருக்கு, கண்ணயர கட்டில் நேரமுள்ள நேரத்தில் நினைத்த படம் இருக்கு, பக்குவமாய் இருந்து விடு, பல கவலை கூடாது, கருவடைந்த காலத்தில் கண்கலங்களாகாது, அழுது வடித்தால் அழுகுணி பிள்ளை என்பர், சிரித்தபடி நீயிருந்தால் சித்திரமாய் பிள்ளை என்பர்.
காலையில் நீரழந்து காரில் பறந்திடுவீர், தனியாக நான் இருந்து தவம் செய்யும் தண்டனையா, சமைத்து குளிரோட்டி சூடாக்கி சூடாக்கி சத்து கெட்ட சப்பென்ற சாப்பாடு உண்டால் குடல் புரட்டி ஓங்காலம் ஆகுதப்பா, நித்தமும் நித்திரையாய் நேரம் போகிறது, பக்கத்து வீட்டு பரங்கிப்பன் துணையன்றீர், எக்காலத்துக்கும் அவளோ இங்கு வரக்கூடாது, போன சனிக்கிழமை புதிதாக வந்தவளோ உன்னை அணைத்து கட்டி முத்தமிட்டாள், என்னே எனக்கு விழுந்த கோபத்தை என்னவென்று சொல்வேன், எனக்கோ பிடிக்கவில்லை, கண்ணுக்கு முன் உங்கள் கன்னத்தை கடிக்கின்றாள், இரும்பா என் இதயம் எப்படி பொறுப்பேன், சின்ன வீடுவதா செவ்வாய் இனிக்கிறதா, என்ன இலங்கைக்கு என்றே அனுப்பிவிடு.
இதற்காகத்தானா நீ இத்தனை நாள் மௌனம், நானேதோ தாய் விட்டு தாழாத சோகமென எண்ணியே நன்று இயம்பாது இருந்து விட்டேன். அன்பே ஆரணங்கே, அழகான சித்திரமே, மேற்கு நாட்டாரின் மேலான பண்பாடாய் இல்லம் வருவோர் இயல்பாய் எதிரணைத்து முத்தங்கொடுத்து முகமன் செய்வார்கள். ஆணோ பெண்ணோ அவர் பேதம் காட்டார்கள். பிள்ளையாக விளங்கி நீ பெருமூச்சு விடுகின்றாய். முத்தம் கொடுத்தான் மோதிரம் மாறிடுமா? கட்டி அணைத்தால் கல்யாணமாகிடுமா? ஆறு மறைந்தால் ஊரு பெண் என்பார்கள். வீட்டில் வளர்ந்த ஒரு வெளியறியா பிள்ளை நீர். நாடாடிப்பட்டால்தான் நல்லறிவு தெரிய வரும். உலகை உலா வந்தால் உலகறிவு தான் வளரும். பாட்டி வீட்டு பழசுகளை பேசாதே.
கண்ணை கட்டி காட்டில விட்டது போல் பெண்ணை கட்டி பெட்டி பாம்பா ஆக்கிவிட்டேன். வெட்டி பிடுங்குகிற வேலை வேலை என்று நித்தமும் வைகரையில் நீரிழந்து சென்றிடுவீர். என்ன பற்றி ஏதேனும் அக்கறையா? உண்டியா குடிச்சியா? என் சேமம் கேட்பதுண்டா? கலந்தும் கதைப்பதற்கு காலமில்லா வாழ்வதற்கு? தாயகத்து வாழ்வில் தந்தை தாயி ஓடிருந்த நேசத்தை பாசத்தை நினைந்து அழுகின்றேன். நீங்கள் வரும் வரையில் நீண்ட சிறைவாசம் என்னவோ ஏதோ என்று ஏங்கி சாகிறேன். ஊரில் கவலை ஒரு நாளும் கொள்ளவில்லை. காலை எழுவேன், கல்லூரி செல்வேன். 40,000 நான் மாதம் வீட்டிடுவேன். உழைப்பும் இழந்து என்று ஒரு தனியனாகிவிட்டேன்.
தாரமாய் வந்தவளே, தப்பண்ணியே செய்யவில்லை. தடிதான் எடுத்தேனா அல்லது தாய் உறவு அறுத்தேனா? குடித்து அழைத்தேனா? கூட்டத்தில் சேர்ந்தேனா அல்லது நடித்து வாழ்ந்தேனா? நான் என்று உதைத்தேனா? பக்கத்து வீட்டாரின் பண்பாடு அறியாமல் திக்கட்டும் கேட்க திட்டி தீக்கின்றாய். அன்பை உணராமல் அபவாத்தை பேசுகின்றாய். இன்பமாய் எண்ணி என்னோடு இருந்துவிடு. மனையாள் மனக்கிடக்கை உணராது இருந்துவிட்டேன். துணையாக நின்றவளை நான் தூரத்தில் விட்டுவிட்டேன். தப்பை உணர்கிறேன். தாயை பொறுத்திடுவாய். காலப்பொழுதையெல்லாம் வேலையில கரைத்தேன். பணத்தை விட பெரிய பாசத்தை நான் மறந்தேன். உன் மனத்தை தொலைத்து விட்டு மாணிக்கம் தேடுகிறேன். சரி, நாடோறும் நாங்கள் நாட்டில் உலா வருவோம். ஊரை அறிவோம். உலகம் முறை அறிவோம். காரில் புகைவண்டி பசுவண்டி ஏறி கலைசார் இடமெங்கும் கண்டு கழித்திடுவோம். கிளப்புக்கள் செல்வோம். கீழக்கரை நடப்போம். நீச்சல் தடாகத்தில் நீந்தி மகிழ்ந்திடுவோம். வீச்சின் ஓடத்தில் வேகமாக போய் வருவோம். பட்டணங்கள் சுற்றி பார்த்து இன்புறுவோம். பல்சார் இனத்து பண்பாடு கண்டறிவோம். இனிமேல் இணைந்திருப்போம். தனிமை மறந்திருப்போம்.
அடுத்து வருவது படித்ததில் பிடித்தது. கவிஞர் கண்ணதாசனின் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் இருந்து சில தத்துவ முத்துக்கள். வழங்குபவர் திருமதி லலிதா மகாதேவன் அவர்கள். வணக்கம்.
தகராறு இல்லாத குடும்பம் இல்லை. வீட்டுக்கு வீடு பாசப்படி. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலை. யானைக்கு தன் உடம்பை தூக்க முடியவில்லையே என்ற கவலை இருந்தால், அணிலுக்கு தன் உடம்பு இவ்வளவு சிறிதாக இருக்கிறதே என்ற கவலை. ஏழைக்கு தொப்பை நிறைப்பது கவலை என்றால், பணக்காரருக்கு தொப்பை குறைப்பது கவலை. காதலித்து கல்யாணம் செய்தவரும் கட்டிலை பிரித்து போட்டதுண்டு. பெற்றோர் நிச்சயித்த திருமணத்திலும் பேரன்பு பெருக்கெடுப்பதுண்டு. அன்பிருந்தும் பணம் இருந்தும் சந்ததி இல்லாத குடும்பங்களும் உண்டு. சந்ததி இருக்கும் குடும்பங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவதுண்டு. அமெரிக்காவில் பகல் என்றால் இந்தியாவில் இருட்டு. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எவருக்குமே இல்லை. ஆக அடுத்தவர் நன்றாக வாழ்வது போலவும் நாம் மட்டும்தான் கஷ்டப்படுவது போலவும் பிரமை வேண்டாம். கணவர் வீட்டுக்கு வரும் போதே பிரச்சனையோடு வரக்கூடாது. மனைவியும் அவரை கேள்விக்குறிகளோடு வரவேற்க கூடாது. கணவன் எதையும் அடித்து சொல்லக்கூடாது, மனைவி எதையும் இடித்து பேசக்கூடாது. நீங்கள் வாங்கின காய்கறிகள் மகா மட்டம் என்று மனைவி சொன்னால் எந்த நாய் சொன்னது என்று கணவன் பதில் சொன்னால்தான் பிரச்சனை. தன் தவறை ஒத்துக்கொண்டு சரி இனி பார்த்து வாங்குகிறேன் என்று சொல்லிவிட்டால் முடிந்தது. நீ செய்த சாப்பாடு சகிக்கல என்று கணவன் சொன்னால் எனக்கு தெரிந்த லட்சணம் இவ்வளவோ தான், நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க என்று மனைவி பதில் சொன்னால்தான் அங்கு பூகம்பம் ஆரம்பம். இன்னைக்கு உடம்பு முடியல, நாளைக்கு நன்றாக சமைக்கிறேன் என்று சொன்னால் அன்பு வெள்ளம்தான். மனைவி புதுப்புடவை உடுத்தினால் இந்த புடவை நன்றாக இருக்கு, அழகாக இருக்கே என்று சொல்லணும். கணவன் வெளியிலிருந்து வரும் பொழுது ஏன் இப்படி வியர்க்கிறது, விளைச்சி போட்டீங்களே என்று அக்கறையோடு மனைவி விசாரிக்கணும். மனைவியை கணவன் அம்மா என்று அழைக்கணும், கணவனை மனைவி அப்பா என்று அழைக்கணும். தன் தாயை மனைவி நன்றாக நடத்தினால் கணவனுக்கு நிம்மதி. தன் தாய் வீட்டை கணவன் பெருமையாக கூறினால் மனைவிக்கு நிம்மதி. பகலில் நடக்கும் எந்த வாக்குவாதமும் அன்று இரவினுள் சரிப்பட்டு வர வேண்டும். முக்கியமாக கணவனும் மனைவியும் சிந்திக்க வேண்டிய விஷயம் வார்த்தைகளில் ஜாக்கிரதை. வெள்ளை கொட்டினால் பொறுக்கி விடலாம், சொல்லை கொட்டிவிட்டால் பொறுக்க முடியாது. முள்ளால் குத்திய காயம் ஆறிவிடும், சொல்லால் குத்திய காயம் ஆறாது. ஒருவரை ஒருவர் அனுசரித்து போனால் உலகையே தனக்குள் அடக்கிக் கொள்ள முடியும். இரண்டு கைகள் தட்டினால்தான் ஓசை என்பார்கள். ஒருவர் கோபம் கொள்ளும் பொழுது இன்னொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். பெண்டாட்டி தானே சொல்லிவிட்டு போகட்டும் என்றும் கணவன் தானே பேசிட்டு போகட்டும் என்றும் மனைவி விட்டு கொடுக்க வேண்டும்.
சிங்கம் ஐயா அவர்களுடன் விடைபெறும் பவித்ரா அசோக்குமார். வணக்கம் நேயர்களே.
கண்கள் இரண்டில் அருள் இருக்கும், சொல்லும் கருத்தினில் ஆயிரம் பொருள் இருக்கும். கண்கள் இரண்டில் அருள் இருக்கும், சொல்லும் கருத்தினில் ஆயிரம் பொருள் இருக்கும். உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும், அது உடன் பிறந்தோரையும் கருவறுக்கும். பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே, புலியின் பார்வையில் வைத்தானே. இந்த பாழும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே, இதய போர்வையில் மறைத்தான்.